வணக்கம். குடி நோய் பத்தியும் நோயாளிகள் பத்தியும் ஆட்லன் அவர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்றத வாங்க கேப்போம்.
இந்த குடி நோய் அப்படின்றது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தாக்கி நம்மளுடைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை குறைக்கக்கூடியது. சயின்டிபிக்கா டிப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரெசன்ட் அப்படின்னாக்க நம்மளுடைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை குறைக்கக்கூடிய ஒரு போதை வஸ்து தான் குடி. வேற வேற போதை வஸ்துகள் கூட இருக்கு. ஒரு சிலது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் துரிதப்படுத்தி செயல்படுத்த செய்பவையாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க நம்மளுடைய சிகரெட்ஸ். ஆனா குடி என்பது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை குறைக்குது. இந்த குடி போதையிலிருந்து வெளியில வரும் பொழுதும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யுது. ஆனா அது முறையான மருத்துவ உதவியோடு நம்ம செய்யும் பொழுது நமக்கு பிரச்சனை இல்லாம அது அமையும். குடி போதையிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு சில அசௌகரியங்கள் நமக்கு வந்து ஏற்படுது. அதனால முறையான மருத்துவ பயிற்சி நமக்கு வந்து சிகிச்சை வந்து ரொம்ப அவசியமாது. இந்த குடி வெளியில வரும் பொழுது என்ன ஆகும்? தூக்கமின்மை ஏற்படும், பசியின்மை ஏற்படும். இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால நடுக்கம் ஏற்படும். அதனாலயே என்ன பண்ணுவாங்க, இந்த நடுக்கம் ஏற்பட்டுருச்சு என்னால செயலிழந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்துல மேலும் போய் அவங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாத்திரம் இல்லாம இது நரம்பு மண்டலத்தோட தளர்ச்சிக்கு இது வந்து உதவியாக இருப்பதனால் ஃபிட்ஸ், அதாவது கை கால் வலிப்பு போன்ற பிரச்சனைகள் விட்ராவல் டைம்ல, அதாவது குடிய விடுற 72 மணி நேரங்கள்ல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அமையுது. அதனால மெடிக்கல் கேர், அதாவது மருத்துவ உதவி அவசியமாகுது. இந்த நோயிலிருந்து வெளியில வர முடியும். இது நோயிலிருந்து வெளியில வர முடியும் அப்படின்றத நான் ஏன் இன்னொரு வாட்டி ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா, இந்த 80% குடி சோசியல் ட்ரிங்கர்ஸ் மீறி 20% குடிக்கிறாங்க அப்படின்னாக்க இதுல பெரும்பாலானவர்கள் அந்த ட்ரீட்மெண்ட் உதவியோட வெளியில வந்திருக்கிறத நான் என்னுடைய அனுபவத்துல பாத்துருக்கறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி ஒரு குடி நோயாளி வீட்டுல இருக்கும் பொழுது குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இமீடியட்டா பாதிக்கப்படுறது அவருடைய மனைவியாக தான் இருக்க முடியும். இந்த மனைவிகள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவர் வெளியில போயிருக்காரு, குடிக்கிறாருன்றது நல்லா தெரியும். அவர் வீட்டுக்கு திரும்பி வருவாரா? அல்லது வெளியில வேற யாராவது போன் பண்ணி உங்க கணவர் இங்க விழுந்து கிடக்கிறாரு, அங்க விழுந்து கிடக்கிறாரு அப்படின்ற ஒரு போன் வருமா? அதனால தொலைபேசி அழைப்பு வந்தாலே ஒரு பெரிய பயமாக இருக்கலாம். அது மாத்திரம் இல்லாம குழந்தைகளோடு நேரமும் செலவு பண்ணாததுனால மனைவிமார்கள் இவரோட வேலையையும் சேர்த்து செய்யக்கூடிய அவசியத்துக்கு ஆளாறாங்க. இவரால குடிச்சிட்டு வேலைக்கு போக முடியாத பட்சத்துல பெண்கள் வேலைக்கும் போயிட்டு வீட்லயும் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்க வன்முறையில ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மூளை நோய் அப்படின்றதுனால மூளையின் செயல்பாடுகள் பாதிக்குது. இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்ற அந்த வேரியேஷன், அந்த வித்தியாசம் அவங்களுக்கு தெரியாததுனால மனைவியை வந்து அவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, துன்பப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி எல்லாம் உள்ள ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு சூழ்நிலை நம்மளுடைய குடும்பத்துல இருந்துச்சுனாக்க நம்ம என்ன பண்ணணும்? பல நேரத்துல பெண்களாகிய நம்ம கூட நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னாக்க, இவர் வெளியில போய் குடிச்சாதான் பிரச்சனை ஏற்படுது, கீழே விழுந்துடுறாரு, யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து விடுற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால வீட்லயே இவர் வந்து குடிக்கிறதுக்கு நம்ம வந்து பர்மிஷன் கூட கொடுக்கிறோம். என்னுடைய அனுபவத்துல நிறைய மனைவிகள் இதை ஒரு ஹோம் பேஸ்ட் ரெமடின்னு சொல்லுவாங்க. வீட்லயே ஒரு தீர்வு காண்பதற்கு நான் வீட்லயே வச்சு வாங்கி கொடுக்கிறேன், நீ வீட்லயே குடிச்சிட்டு நீ வெளியே போகாத அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம். அது சரியான முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?